கலாத்தியர் அதிகாரம் 2. 14 ஆண்டுகளுக்கு பின்பு எருசலேமுக்கு நான் மீண்டும் சென்றேன். பர்னபாவோடு நான் சென்றேன், கூடவே தீத்துவையும் அழைத்துச் சென்றேன். தேவன் எனக்கு கட்டளையிட்டபடியும் வழிகாட்டியபடியும் நான் விசுவாசிகளின் தலைவர்களை காணப்போனேன். நாங்கள் தனிமையில் இருக்கும்போது யூதரல்லாதவர்களிடம் நான் போதிக்கும் நற்செய்தியை அவர்களிடம் சொன்னேன். எனது பணியை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்று விரும்பினேன். இதனால் நான் ஏற்கனவே செய்தவையும் இப்பொழுது செய்து கொண்டிருப்பதுவும் வீணாகாமல் இருக்கும். என்னுடன் தீத்து இருந்தான். அவன் ஒரு கிரேக்கன். ஆயினும் அந்த தலைவர்கள் தீத்துவை விருத்தசேதனம் செய்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்தவில்லை. இதுபோன்ற சிக்கல்களை பற்றி பேச வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் சில போலி சகோதரர்கள் இரகசியமாய் எங்கள் குழுவில் சேர்ந்திருந்தனர். அவர்கள் ஒற்றர்களைப் போல இருந்தனர். இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டான சுதந்திரத்தை அவர்கள் அறிய விரும்பினர். ஆனால் அந்த போலி சகோதரர்கள் விருப்பப்படி நாங்கள் எதையும் ஒப்புக்கொள்ளவில்லை. தொடர்ந்து நற்செய்தியின் முழு உண்மை உங்களோடு இருப்பதையே நாங்கள் விரும்பினோம். மிக முக்கியமாய் கருதப்பட்ட அந்த மனிதர்கள் நான் பிரசங்கம் செய்த நற்செய்தியில் எந்த மாற்றமும் செய்யவில்லை. அவர்கள் முக்கியமானவர்களா இல்லையா என்பது பற்றி நான் கவலைப்படவில்லை. தேவனுக்கு முன்னால் அனைவரும் சமம்தானே. அதற்கு மாறாக அத்தலைவர்கள் பேதுருவை போன்றே எனக்கும் தேவன் சிறப்பு பணிகளை கொடுத்திருப்பதாக உணர்ந்தனர். தேவன் பேதுருவிடம் யூதர்களுக்கு நற்செய்தியை பிரசங்கிக்கும்படி ஆணையிட்டிருந்தார். ஆனால் எனக்கோ யூதர் அல்லாதவர்களுக்கு போதிக்கும்படி தேவன் ஆணையிட்டிருந்தார். ஒரு அப்போஸ்தலனைப் போல பணியாற்றும்படி பேதுருவுக்கு தேவன் அதிகாரத்தை தந்தார். யூதர்களுக்கு பேதுருவும் ஒரு அப்போஸ்தலனாகவே இருந்தான். நானும் ஒரு அப்போஸ்தலனைப் போல பணியாற்ற தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். ஆனால் நானோ யூதர் அல்லாதவர்களுக்காக அப்போஸ்தலனாக இருக்கிறேன். யாக்கோபு, பேதுரு, யோவான் ஆகியோர் தலைவர்களாக இருந்தனர். தேவன் எனக்கு சிறப்பு வரத்தை கொடுத்திருப்பதாக அவர்கள் எண்ணினர். அதனால் அவர்கள் என்னையும் பர்னபாவையும் ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் எங்களிடம், நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் யூதர்களுக்கு போதனை செய்கிறோம், யூதர் அல்லாதவர்களிடம் நீங்கள் செல்லுங்கள் என்றார்கள். ஏழை மக்களை நினைத்து கொள்ளும்படி மட்டும் அவர்கள் எனக்கு சொன்னார்கள். இதுதான் நான் சிறப்பாக என்னை அர்ப்பணித்த ஒன்றாக இருந்தது. அந்தியோக்கியாவுக்கு பேதுரு வந்தார். அவர் செய்தவற்றுள் சில சரியானவை அல்ல. அவர் தவறு செய்தார். அதனால் அவரோடு நேருக்கு நேராக எதிர்த்தேன். அந்தியோக்கியாவுக்கு அவர் வந்தபோது யூதர் அல்லாதவர்களோடு அவர் சேர்ந்தார். அவர்களோடு உணவு உட்கொண்டார். ஆனால் யாக்கோபிடமிருந்து அனுப்பியிருந்த சில யூதர்கள் வந்தபோது யூதர் அல்லாதவர்களோடு சேர்ந்து உணவு உண்ண பேதுரு மறுத்துவிட்டார். அவர்களிடமிருந்து விலகி கொண்டார். அவர் யூதர்களுக்கு பயந்து விட்டார். ஏனென்றால் யூதர்கள் யூதர் அல்லாதவர்களும் விருத்தசேதனம் செய்து கொள்ள வேண்டுமென்று நம்புகின்றவர்கள். ஆகையால் பேதுரு பொய் முகக்காரராக இருந்தார். ஏனைய யூதர்களும் அவரோடு சேர்ந்து கொண்டனர். எனவே அவர்களும் பொய் முகக்காரர்கள். இதனால் பர்னபாவும் பாதிக்கப்பட்டான். யூதர்கள் செய்வதை நான் பார்த்தேன். அவர்கள் நற்செய்தியின் முழு உண்மையை பின்பற்றவில்லை. எனவே எல்லாரும் கேட்கும்படியே நேரடியாய் பேதுருவிடம் சென்று நான் கண்டித்தேன். பேதுரு, நீங்கள் ஒரு யூதர், ஆனால் நீங்கள் ஒரு யூதரைப் போல வாழவில்லை. நீங்கள் யூதர் அல்லாதவரைப் போல வாழ்கிறீர்கள். இவ்வாறு இருக்க நீங்கள் எப்படி யூதர் அல்லாதவர்களை யூதர்கள் போல வாழ வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியும் என்று கேட்டேன். யூதர் அல்லாதவர்களைப் போன்றும் பாவிகளைப் போன்றும் யூதர்களாகிய நாம் பிறக்கவில்லை. நாம் யூதர்களைப் போல பிறந்தோம். சட்டங்களின் விதிமுறைகளை ஒருவன் பின்பற்றுவதனாலேயே தேவனுக்கு வேண்டியவனாக முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவின் மீது எவன் நம்பிக்கை வைக்கிறானோ அவனே தேவனுக்கு வேண்டியவனாகிறான். எனவே நாம் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஏனென்றால் நாம் தேவனுக்கு வேண்டியவர்களாக வேண்டும். நாம் சட்டங்களை பின்பற்றுவதால் அல்ல, இயேசுவின் மீது விசுவாசம் வைப்பதாலேயே தேவனுக்கு வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது உண்மை. ஏனென்றால் சட்டங்களை பின்பற்றுவதன் மூலம் எவர் ஒருவரும் தேவனுக்கு வேண்டியவராக முடியாது. யூதர்களாகிய நாம் கிறிஸ்துவிடம் வந்துள்ளோம். காரணம், நாம் தேவனுக்கு வேண்டியவர்களாக வேண்டும். எனவே நாம் பாவிகள் என்பது தெளிவாகிறது. இதற்கு கிறிஸ்து காரணம் ஆவாரா? இல்லை. ஆனால் நான் விட்டுவிட்டவற்றை மீண்டும் போதிக்கத் தொடங்கினால் நானும் தவறானவன் என்று கருதப்படுவேன். சட்டங்களுக்காக வாழ்வது என்பதை நான் விட்டுவிட்டேன். அச்சட்டங்களோ என்னை கொன்றுவிட்டது. நான் விதிமுறையின்படி இறந்து போனேன். எனினும் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனது கடந்த கால வாழ்வு கிறிஸ்துவோடு சிலுவையில் இறந்தது. நான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வு எனக்கானது அல்ல. இயேசு கிறிஸ்து இப்போது என்னில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போது இந்த சரீரத்திலே நான் வாழ்ந்தாலும் தேவனுடைய குமாரன் மீதுள்ள விசுவாசத்தால் வாழ்கிறேன். இயேசு ஒருவரே என் மீது அன்பு கொண்டவர். என்னை இரட்சிப்பதற்காக அவர் தன்னையே தந்தவர். இந்த கிருபை தேவனிடமிருந்து வந்தது. இது எனக்கு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் சட்டத்தின் மூலம் மனிதன் திருந்தி நீதிமானாக முடியுமென்றால் இயேசு கிறிஸ்துவின் மரணம் தேவையில்லாமல் போயிருக்கும்.